பிலிப்பியர் 2:14-16 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டா இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல் பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருக்கும் படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். சோஷலிஸ்ட் அப்படின்னுவாங்க, சமூகவியலாளர் அவங்க என்ன சமுதாயத்தை, ஒரு சமுதாயம் எப்படி வருதுன்றத ஆராய்ச்சி பண்ணி படிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோஷலிஸ்ட்டு இப்போ வர ஜெனரேஷன் வாலிபர்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத குறித்து சில இன்ட்ரெஸ்டிங் காரியங்களை அவர் சொல்றத நான் படிச்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, இப்ப இருக்கிற வாலிபர்கள் பிள்ளைகள் வந்து ரொம்ப அதிருப்தியோடு ரொம்ப ஒரு இருக்கிற காரியங்களை குறித்த ஒரு சந்தோஷம் இல்லாம ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறார்கள். அந்த அதிருப்தி என்ன செய்யுதுன்னா அதிகாரத்தை எதிர்க்கும்படி அவங்களுக்கு செய்யுது. அதிகாரத்தை எதிர்க்கணும், பொறுப்பை எதிர்க்கணும். எப்போ பாரு புலம்புகிற பிள்ளைகளாக இந்த புது ஜெனரேஷன் இருக்கு. எப்போ பாரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்போ பாரு திருப்தி இல்லை பாருங்களேன். அவங்க வந்து இப்படி வளர்ந்து அவங்க வாழ்க்கையில் போகும்போது எப்போ பாரு கடுக்கடுப்பாக ஒரு சிடுசிடுப்பாக திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு ரிஜெக்ட் பண்ணுற ஒரு மனநிலைமை, எதுலேயுமே திருப்தி இல்லை, எவ்வளோ இருந்தாலும் திருப்தி இல்லாத ஒரு ஜெனரேஷன் வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்றார். ஏன் இப்படி இருக்கிறாங்க இந்த ஜெனரேஷன், ஏன் இப்படி வாலிபர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு காரணம் சொல்கிறார். ஏன்னா இப்போ வளர்கிற பிள்ளைங்கள்லாம் சின்ன குடும்பங்களில் வளர்கிறது. சின்ன குடும்பம் இந்தியில் சொல்லுவாங்க, ஹம்தோ அமாரே தோ அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவர். அது 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ புதுசு என்ன தெரியுமா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு குடும்பங்கள்லாம் சின்ன சின்னதாக மாறிக்கிட்டு வருகிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். அவர் சொல்கிறார் இதுதான் பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி சின்ன குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ இருக்கிற குடும்பத்தில் அந்த பெற்றோர்களுடைய கவனிப்பு அரவணைப்பு எல்லாம் அந்த ஒரு புள்ள ரெண்டு புள்ள மேலே போகிறதுனால அவங்க ரொம்ப சுயநலம் பிடிச்ச, ரொம்ப உலக பிரகாரமாக, ரொம்ப செல்ஃப் இன்டெலிஜென்ட்டுன்னுவாங்க, ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைகளாக அவங்க மாறி போகிறதுனால அவங்க வளர்ப்பு எப்படி இருக்குதுன்னா காலையில் அம்மா எந்திரிக்கும், எந்திரிச்ச உடனே செல்லம் இன்றைக்கி என்ன சாப்பிட்ற நீ, உனக்கு இட்லி வேணுமா, தோசை வேணுமா, இல்லை பர்கர் வேணுமா, சாண்ட்விச் வேணுமா, அது யோசிச்சுட்டு எனக்கு சாண்ட்விச் வேணும் இன்றைக்கி அப்படின்னுது. மம்மி என்ன பண்ணுவாங்க, அதை தான் பண்ணி கொடுப்பாங்க. ஏம்மா அந்த பிள்ளைக்கு நல்லதாக பார்த்து நீ பண்ணி கொடுக்கூடாதான்னு, இல்லைங்க பண்ணால் என்ன பண்ணுது சாப்பிட்றதில்ல, அது வேஸ்ட் ஆகி தான் போகுது, அதனால் அது என்ன கேட்குதோ செஞ்சு விட்டுருலாம் அப்படின்றதுனால அம்மாவும் புள்ளை கேட்குறதே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பாருங்களேன், ட்ரெஸ்லேயும் செல்லும் உனக்கு என்ன கலர் வேணும், என்ன ட்ரெஸ் வேணும் உனக்கு, அவங்களே சூஸ், அவங்களே ஆர்டர் பண்ண கற்றுக்குறாங்க சின்ன வயசுல. எல்லாம் சுதந்திரம், இந்த ட்ரெஸ் தான் வேணும் எனக்கு, இந்த கலர் தான் போடுவேன், அது நான் போட மாட்டேன்னு சின்ன வயசுக்கு அந்த சுதந்திரத்துக்கு விட்டுடுறாங்க. இந்த கலர் போட மாட்டேன்னு, அதை சாப்பிட்ற டைம் கூட எத்தனை மணிக்கு சாப்பிட போகிற அப்படின்னு, நான் 8 மணிக்கு வரேன், 7 மணிக்கு எனக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படி இல்லை அப்படின்னு அவங்க டைமு அவங்க விருப்பம் அவங்க சாப்பாடு அவங்க ட்ரெஸ்ன்ற சுதந்திரத்தில் அதுக்கு அது பத்தாதுன்னு பெற்றோர்கள் அவங்களுக்கு விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. விரும்புறதுலாம் வாங்கி கொடுக்கும்போது பெரிய குடும்பங்கள், அந்த காலத்தில் பெரிய குடும்பங்கள் இருந்துச்சு. ஒரு வீட்டில் 4-5 பிள்ளைகள் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு சாப்பாடு செய்வாங்க, அந்த சாப்பாடு டிஃபன் கட்டி கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போய் அதை தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஃபேமிலி டின்னர்னால் 8 மணிக்கு எல்லாரும் வந்து அந்த நேரத்தில் சாப்பிட்ணும். வந்து சாப்பிடலன்னா சில ஐட்டம்ஸ் உனக்கு கிடைக்காது. அதனால் சாப்பாடுன்னு எல்லாம் கரெக்டாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி குடும்ப பெரிய குடும்பங்களில் சமையல் செய்கிறது வந்து அந்த காலத்தில் நமக்கு வசதியெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது மிடில் கிளாஸ் சிக்கனம் அப்படின்வாங்க. செய்கிறதெல்லாம் ரொம்ப செய்ய மாட்டாங்க. வடை சுட்டால் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க, அத்தனை வடைங்க தான், எக்ஸ்ட்ராலாம் கிடையாது இல்லைங்களா. அத்தனை வடைங்க தான் சுடுவாங்க, அதனால் சிக்கனமாக இருக்கும். அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிடும்போது எனக்கு இது பிடிக்கலன்னு ஒரு புள்ள சொல்லிச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற புள்ளை நோ ப்ராப்ளம் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட்றோம். அதனால் அதுக்கும் கிடைக்காது. அதனால் யாருமே செஞ்சதெல்லாம் சாப்பிட்டு முடிப்பாங்க, யாருமே வேஸ்ட் ஆகாது, யாருமே பிடிக்கல இருக்கிறத சாப்பிட்டு இருக்கிற ஒரு நிலைமையாக இருந்துச்சு. அது இப்போ இல்லை, யாருமே அந்த காலத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா எல்லா சின்ன சின்ன குடும்பங்கள், அந்த குடும்பம் வந்து அந்த பிள்ளையுடைய விருப்பத்துக்கு வணங்குற குடும்பங்களாக மாறிக்கொண்டு வருகிறது. அவர் சொல்றது அந்த பெரிய குடும்பத்தில் என்ன ஆச்சு, அந்த புள்ள வந்து அந்த குடும்பத்தினுடைய சிஸ்டமுக்கு வணங்கி வரும். இப்போ வந்து அந்த புள்ள வந்து அந்த குடும்பத்தையே வணக்கிற பிள்ளைகளாக வளர்ந்து வருகிறாங்க. இந்த சோசியாலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த புது ஜெனரேஷன் வந்து இந்த மாதிரி சுதந்திர என்விரான்மெண்ட்ல அவங்க வளர்ந்து 10-15 வருஷம் வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வளர்ப்பு, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற வளர்ப்பில் வரும்போது இப்படி ஆயிடுறாங்க அப்படின்றாங்க. இது உண்மை இல்லையா யோசிச்சு பாருங்களேன். நம்ம காலத்தில் யோசிச்சு பாருங்கள், நான்லாம் வளர்ந்து 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் வளர்ந்த நிலைமையை யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன சாப்பிடுவோமோ அது வீட்டில் இருக்கிறத தான் சாப்பிடுவோம். ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறது தான், அம்மா போய் வாங்கிட்டு வருவாங்க, அதை போட்டுக்கணும் அவ்வளோதான் இல்லைங்களா. சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்தால் கேட்டு பாருங்கள், இப்போ கூட வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிடுவேன், நான் கம்ப்ளைண்டாக பண்ண மாட்டேன். வீட்டில் என்ன இருக்கோ சாப்பிடுவேன், உப்பு இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது சொல்லுவேன் நல்லா இல்லை அப்படின்னு. ஆனால் என்ன இருக்கும், ஏன் எப்படி நம்ம இருக்கிறோம், நீங்கள் உங்கள் சில பேர் அப்படி தான் இருக்கலாம், ஏன் அப்படி இருக்கிறோம், ஏன்னா அப்படி தான் நம்ம வளர்ந்தோம். வீட்டில் என்ன இருக்குதோ சாப்பிடணும். அந்த மாதிரி நம்ம இருக்கிற சிஸ்டமுக்கு ஒத்து போகிற வளர்ப்பில் நம்ம வளர்க்கப்பட்ட நாம் இப்போ அதுக்கு நேர் விரோதமாக ஜெனரேஷன் வளர்ந்துக்கிட்டு வருது. பிள்ளைங்க வந்து குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு, அந்த மாதிரி குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணி சிஸ்டம் அவங்க விருப்பத்தின்படி வளைக்கிற பிள்ளைங்க வெளி உலகத்துக்கு போகும்போது ரொம்ப போராடுறாங்க. ஏன்னா வெளி உலகத்தில் அவங்க ரூல்ஸ் இல்லை இல்லையா, வெளியில் இருக்கிற ரூல்ஸை தான். எங்கேயும் வேலைக்கு நீ ஆரம்பித்து காலேஜெலாம் முடித்து வேலைக்கு போகும்போது, சார் உங்களுக்கு எந்த டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வரீங்க, சார் உங்களுக்கு எந்த வேலை பிடிக்கும், எந்த டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும், அதெல்லாம் கிடையாது. இதுதான் டைமு, இதுதான் பிரேக் டைமு, கேன்டீனில் இதுதான் சாப்பாடு, இதெல்லாம் ஓகேனா வா, இல்லைன்னா ஓடு, உனக்கு வேலையே கிடையாது. அந்த மாதிரி அவங்க விரும்புறதில்லை பாருங்களேன். இப்படி ஒரு சுதந்திரமாக தங்களுக்கு விருப்பமானது சாப்பிட்டு விருப்பமான நேரத்தில் விருப்பமானதை பிடிச்சிக்கிட்டு சுதந்திரத்தில் வாழ்ந்த பிள்ளைங்க ஒரு ரூல்ஸு ஒரு சிஸ்டமுக்கு அடங்கி நடக்கணும்னா அவங்களுக்கு பிடிக்காத வெளி உலகத்துக்கு அப்படி ஆயிடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுடைய பிரச்சனை தான், அவங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை. லாயல்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி பல வருஷங்கள் உழைச்சி சம்பாரித்து சொத்தை சேர்க்கணுன்றதெல்லாம் இல்லை. உடனடியாக பணக்கார ஆகிற வழி அது, சீக்கிரமாக பணக்கார ஆகிற வழி அது. இன்றைக்கி பிள்ளைகளை கேட்டு பார்த்தோன்னா என்னம்மா ஆக நினைக்கிறேன், அந்த காலத்துலலாம் தெளிவாக இருப்போம் நம்மலாம், நீ என்னப்பா ஆக நினைக்கிறேன்னா ரொம்ப குழம்பி இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது என்ன ஆகணும்னு, அவங்களுடைய ஏன் இது ஆகணும் இது அடையணும்னு ஏன் இருக்கிறது இல்லை. அவங்க பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு மறுக்கிற பிள்ளைகள், கமிட்மெண்ட்டுக்கு வராத பிள்ளைங்க, ஒரு சிஸ்டமுக்கு இணங்க அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சுதந்திரத்தில் வாழ்ந்து இப்படி ஒரு ஜெனரேஷன், பொறுப்பு இல்லாத கமிட்மெண்ட் இல்லாத வளர்கிற ஜெனரேஷன், இப்படி ஒரு என்விரான்மெண்ட்டில் தங்களுடைய விருப்பத்துக்கு எல்லாத்தையும் வணஞ்சிக்கிட்டு வாழ்ந்த வீட்டில் குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைங்க அவங்க காலேஜை விட்டு வெளியே போகும்போது அவங்க ஒரு கனவு உலகத்தில் தான் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த உலகத்தை நம்ம விருப்பத்துக்கு வணஞ்சிக்கலான்ற கனவில் அவங்க ஆரம்பிப்பாங்க தங்கள் வாழ்க்கையை. அவர் எழுதுகிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பிள்ளைங்க போய் 10-20 வருஷம் தாங்கள் இந்த உலகம் தங்களுடைய விருப்பத்துக்கு வணையாதுன்றது கற்றுக்கிறதுக்கே அவங்களுக்கு 10-20 வருஷம் தேவைப்படுது காலேஜ் முடிச்சுட்டு. யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்ன ஆகும், அந்த காலகட்டத்தில் அந்த 10-20 வருஷம் போச்சுன்னா 40-35 வருஷம் ஆயிரும். அதை அறுத்துக்குள்ள அதுக்குள்ளே பொறுப்பில்லாமல் வாழ்ந்து ஒன்றுமே சாதிக்காமல் சம்பாதிக்கிறது, எதோ கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கிறது, கேட்ஜெட்ஸ் அது இது வாங்கி ஒன்றும் சேர்க்காம ஒரு டேலண்ட்டை வளர்ந்துக்காமல் 35 வருஷம் 40 வருஷத்தில் தான் அறிவு வரும். நம்ம இப்படி வாழ முடியாது, அதுதான் அவர் பிரச்சனையாக சொல்கிறார். பாருங்களேன், இன்னைக்கு ஜெனரேஷன் இப்படி ஒன்றும் சாதிக்க முடியாமல் அதனால தான் இவங்க இருக்கிறவங்க வந்து எப்போ பார் சோர்வுற்றவர்களாக, அதிருப்தி உள்ளவர்களாக, பொறுப்பில்லாதவர்கள், முறுமுறுக்கிற சிடுசிடுக்கிற புது ஜெனரேஷன். பாருங்களேன், நான் நினைக்கிறேன் அவர் பல விஷயங்களில் கரெக்டாக தான் சொல்கிறார் இல்லைங்களா. அவர் சொல்கிறது பல விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கலாம், முறுமுறுக்கிறதுல எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எவ்வளோ இருந்தாலும் பத்துறதில்ல, எவ்வளோ இருந்தாலும் பத்துறதில்ல. எனக்கு தெரியும், ஒரு ரெண்டு ஃபேமிலி நம்ம சர்ச்சிலையே ஏங்க ஒரு தப்பான சர்ச்சுக்கு போகிறீங்க, ஏங்க எங்கள் சர்ச்சு நம்ம சர்ச் தான் விரும்புவாங்க, நம்ம சம்மந்தான் ரெகுலராக கேட்பாங்க, ஆனால் போகிறது அந்த சர்ச்சுக்கு தான் போவாங்க. ஏங்க போகிறீங்க, அது தப்பு இல்லையா போய் இல்லையான்னு. எங்கள் பிள்ளைகளுக்கு அங்கே தான் பிடிக்கும், பிள்ளைகள் விரும்புது, அங்கே தான் நல்லா டான்ஸ் இருக்குது, அது இருக்குது. பாருங்களேன், பிள்ளைகள் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஜெனரேஷன், பிள்ளைகள் குடும்பங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஜெனரேஷன் நம்ம தெளிவாக வந்திருக்கிறோம். அந்த பிள்ளைகளும் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது இப்போது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டான்ஸ் சர்ச்சுக்கு போனால் டான்ஸ் ஆடிட்டு வந்தால் எப்படி இருக்கும் பிள்ளைங்க ஆண்டவர் வசனத்தை கேட்காம. இன்னும் இதில் பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆகுறது என்னன்னா, பெற்றோர்களும் அந்த மாதிரி முறுமுறுக்கிற சோர்புள்ள பிள்ளைகள் எப்பப்பார் முறுமுறுக்கிற பெற்றோர்கிட்டையும் தாத்தா பாட்டிக்கிட்டையும் வளரும் போது கண்ட்ரோல் பண்ண முடியாத முறுமுறுக்கிறவர்களாக அவங்க மாறிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் சொன்னார், நம்ம முறுமுறுக்கிறவர்களாக பெற்றோர்களாக இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க 10 மடங்கு கடக்க முடியாத முறுமுறுக்கிற பிள்ளைகளாக போயிடும். எங்கே நம்மக்கிட்ட தான் கற்றுக்கிறாங்க புலம்புறத்துக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து வெறும் வசதி இல்லாத ஏழை பிள்ளைகள் குடும்பங்கள் மாத்திரம் இல்லை, எந்த அளவுக்கு அதிகமாக வசதி இருக்கோ அந்த அளவுக்கு முறுமுறுக்கிற ஒரு குணமாக வந்துடுது. பாருங்களேன், நான் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு முறுமுறுக்கிற ஜெனரேஷன் நமக்கு முன்னாடி இருக்கும்போது அவங்களுக்கு நேர் விரோதமான ஒரு காரியத்தை, ஒரு பிரசங்கத்தை, ஒரு வசனத்தை எடுத்து நான் போதிக்க போகிறேன். பவுல் இப்படி ஒரு முறுமுறுக்கிற ஜெனரேஷனுக்கு அவர் சொல்கிற வசனம் 14 என்ன சொல்கிறாரு, 16 தமிழில், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இப்படி ஒரு ஜெனரேஷனுக்கு போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, எல்லாவற்றையும். இது வந்து தான் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு, தன்னுடைய மக்களுக்கு அவர் சொல்கிறாரு. இப்படி ஒரு மாறுபாடான ஒரு ஜெனரேஷன், இது நம்ம படித்தோம் இல்லைங்களா, கோணலான மாறுபாடான ஜெனரேஷனில் நீங்களும் நானும் இந்த ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், இதை மாற்றி போடுறதுக்கு நம்மளை அழைக்கிறார். ஆனால் சோகமானது என்ன, நம்மளே முறுமுறுக்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணுறது, எங்கள் ட்ரெண்டை மாற்றுறது. யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப நேரங்கள் அதான் சோகம். ஆகவே இன்னைக்கு இந்த முறுமுறுப்பினுடைய முறுமுறுப்பு பொல்லாத பாவம், த சின்ஃபுல்னஸ் ஆஃப் கிராம்பிளிங், இது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை உணர்த்தும்படிக்கு சில காரியங்கள் நான் சொல்லலான்னு யோசிச்சிருக்கிறேன். அது ரொம்ப அர்ஜென்ட்டு. இன்றைக்கி கம்யூனியன் நம்ம எடுக்கும்போது ஆண்டவர் தான் நம்ம அந்த பாவத்தை நமக்கு உணர்த்தும் போது, சில நேரங்களில் பாவத்தை உணர்த்த உடனே நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. பாவத்தை உணர்த்தும் போது தான் சிலுவையின் மகிமை நமக்கு நிறைய தெரியுது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சர்ப்பம்லாம் கடித்த பிறகு தான் அந்த சிலுவையில் போட்ட பாம்பை பார்த்து அவர்கள் சுகமடைஞ்சாங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்முடைய பாவத்தை இன்றைக்கி ஆண்டவர் உணர்த்தும் போது ஆண்டவருடைய பந்தியம், அவருடைய சிலுவையும் நமக்கு விசேஷமாக தெரியட்டும். இது முறுமுறுப்பு பொல்லாத பாவம். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பவுல் என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி 12:13 உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் நடப்பிக்கணும். அதுக்கு பெரிய ஊக்கம் என்ன, கடவுள் உங்களுக்குள்ள உங்களை விருப்பத்தையும் செய்கையும் செய்கிற தேவனாக இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள வேலை செய்கிறதுனால நீங்கள் ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நடப்பீங்க. ஒரு பிராக்டிக்கல் விதத்தில் உங்கள் ரட்சிப்பை எப்படி பயத்தோடு நடுக்கத்தோடு நடப்பிக்கிறது, அதுதான் 14 வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் எதை செய்தாலும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யும். அதான் கட்டளை, அதான் மெயின் கட்டளை 16 கொடுக்குற, தமிழில் இங்கிலீஷில் மாற்றி மாற்றி வருது. அதை சொல்லி அதுக்கு 3 அற்புதமான காரணங்களை சொல்கிறார், ஏன் முறுமுறுக்கக்கூடாதுன்னு நம்ம இன்றைக்கி அந்த கட்டளையை ஒண்டி பார்ப்போம். இந்த கட்டளை வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி முறுமுறுக்காதன்னு சொல்லலை, தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். தொடர்ந்து எந்த காரியங்களை முறுமுறுப்பக்கூடாது? என்ன அந்த வசனம் போட்டிருக்கு? அதனோட ஸ்கோப், அதனோட அளவு என்ன? எல்லாவற்றையும். நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் செய்கிற ஆல் திங்ஸ், எல்லாவற்றையும் நீ முறுமுறுப்பு இப்படி தான் செய்யணும். இந்த எந்த செய்தாலும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் செய்யணும். ரெண்டு வார்த்தை. இது என்ன வார்த்தைங்க? முறுமுறுப்புனா என்ன? மூல பாஷையில் வேடிக்கையாக இருக்கு அந்த வார்த்தை, கொகுஸ்மோஸ். கொகுஸ்மோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பாருங்களேன், அது ஒரு உணர்ச்சி. முறுமுறுப்புன்றது ஆரம்பிக்கிறது ஒரு அதிருப்தியான உணர்ச்சி. ஒரு காரியம் நான் விரும்புகிற மாதிரி இல்லை, நான் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை, ஒரு அதிருப்தினால, ஒரு எரிச்சல்னால ஒரு முணுமுணுப்பு ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் முறுமுறுப்பு இல்லைங்களா? அது வந்து வெளியில் ரொம்ப முணுமுணுக்கிறதுன்றது, ஒரு அமைதலான சத்தத்தோடு இப்படி நடக்குது, ரொம்ப ரொம்ப பேச மாட்டோம். அது முணுமுணுப்புனா உள்ளுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோம். சில பேர் உள்ளுக்குள்ளேயே வெளியே சத்தம் கூட கேட்காது, ஆனால் முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ளேயே, இப்படி இருக்குது இன்னும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி முணுமுணுக்குது. நமக்குள்ளேயே செய்யுது ஒரு சூழ்நிலையை குறித்து, ஒரு நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை குறித்த ஒரு முணுமுணுப்பு, ஒரு முறுமுறுப்பு பாருங்களா. அது ஆக்சுவலாக தேவன் நம்மளை பராமரிப்பில் எங்கே வச்சிருக்கிறாரோ அதை குறித்து முறுமுறுக்கிறோம். நம்ம முறுமுறுக்கிறோம். இது வந்து வெளியில் தெரியாது, நமக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறது. அடுத்த வார்த்தை தான் வெளியில் வர வார்த்தை. என்ன அடுத்த வார்த்தை? என்ன? முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல். தர்க்கிப்பு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கு, டிஸ்பியூட்டிங், ஆர்கியூவிங், குவஸ்டனிங், ரீசனிங், டெலிபரேஷன்ஸ். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ஸில் அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மூல பாஷையில் பல நிறங்கள் உள்ள வார்த்தை அது. ஒன்று முணுமுணுப்பு என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இது என்னங்க தர்க்கிப்பு? அது ரெண்டு வார்த்தை ரீசனிங்ஸ் அப்படின்னு இருக்கு, அதாவது ஒரு சிந்தனை, ஒரு நியாயப்படுத்துகிற சிந்தனை. முதலாவது என் இருதயத்தில் ஒரு அதிருப்தி, ஒரு அதிருப்தி உணர்ச்சி ஏற்படுது. என் உணர்தயத்தில் அந்த அதிருப்தி ஏற்பட்ட உடனே என் மூளை வந்து என்னுடைய இந்த உணர் அதிருப்தியான இருதயத்துக்கு உதவி செய்யறதுக்கு வருதான். என்ன உதவி செய்யறதுக்கு? என்னுடைய அதிருப்தியை நியாயப்படுத்துகிற பலவிதமான காரணங்களை, நியாயமான காரணங்களைக்கு சொல்லும்படிக்கு உதவி செய்ய வருதான். ரீசனிங்ஸ் என்ற ஒரு வார்த்தை பாருங்களேன். அந்த ரீசனிங்ன்றது வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆஃப் த மைண்ட். ஜிம்னாஸ்டிக்ஸ் என்ன தெரியுங்களா? அதே பார்த்தீங்கன்னா மேலே குதிப்பாங்க, கீழே குதிப்பாங்க, வணையுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, தான் ஜிம்னாஸ்டிக்ஸ். அந்த மாதிரி நம்ம மூளை ஜிம்னாஸ்டிக்ஸ் செய்யுமா? நம்ம இருதயத்தில் ஒரு காரியம் அதிருப்தி, நம்ம மூளை வந்து பலவிதமான வணஞ்சி கிணஞ்சி உருட்டி கிருட்டி நம்முடைய அதிருப்தியை நியாயப்படுத்துகிற காரணங்களை சொல்லும்படிக்கு நம்ம மூளை நமக்கு உதவி செய்யுமா? பாருங்கள் என்னென்ன நடக்குது உங்களுக்குள்ள, என்னென்ன ஆப்ரேஷன் நடக்குது. மத்தேயு 15:19 ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் பாவ இருதயத்திலேருந்து வருகிற முதல் தீமை என்ன தெரியுமா? ஈவில் ரீசனிங்ஸ், தீமையான காரணங்கள், தீமையான நியாயப்படுத்துதல். The actings of our mind. நம்ம மைண்ட் எவ்வளோ ஷார்ப்புனா, நம்ம இருதயம் பாவத்தில் அதிருப்தி அடையும் போது, ஒரு காரியத்தை குறித்து அதிருப்தி அடையும் போது, உடனடியாக பலவிதமான ஜிம்னாஸ்டிக்ஸ் நம்ம மைண்டு செஞ்சு அந்த அதிருப்திக்கு நியாயப்படுத்துகிற காரணங்கள், நீ இதனால தான் இது சரியில்லை, அதனால தான் சரியில்லைன்னு நம்ம மைண்டு நம்ம இருதயத்துக்கு காரணங்களை சொல்லி கொடுக்குதான். ஏன் அதிருப்தியாக இருக்கணும், இதுக்காகத்தான் அதிருப்தி, இதுக்காகத்தான் அதிருப்தின்னு பலவிதமான ரீசனிங்ஸ் பாருங்களேன். ஒரு அவிசுவாச இருதயம், அதிருப்தி இருதயம், மைண்ட் அதுக்கு உதவி செய்ய வருது காரணங்களோடு. பவுல் அதில் தான் இதே வார்த்தை தான் பவுல் ரோமரில் சொல்கிறாரு, இந்த அதிருப்தி தேவனுடைய பராமரிப்பில் அதிருப்தியாக இருக்கிற இருதயங்கள் வந்து இருளடைஞ்சதுனால வீணான காரணங்கள், வெயின் ரீசனிங்ஸ், இதெல்லாம் வீணான காரணங்கள். நியாயமாக நமக்கு தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் வெயின், தே பிகேம் வெயின் இன் த ரீசனிங்ஸ் பாருங்களேன். தங்களை ஞானிகள் என்று நினைத்து கொண்டு பைத்தியக்காரர்களானார்கள், அப்படித்தான் அந்த ஆயிரமா பாருங்களேன். ஓகே, இந்த ரீசனிங்ஸ்னால் என்ன? உள்ளுக்குள்ள ரீசனிங்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ்னால பல எண்ணங்கள் வருது, நம்மளை அதிருப்தியை நியாயப்படுத்துகிற மாதிரி. அது எங்கே வெளிப்படுதான்? தர்க்கங்களில் வெளிப்படுது. தர்க்கம்னும் போது ஒரு டயலாக், ஒரு குற்றப்படுத்துதல், ஒரு ஆர்கியூ பண்ணுறது, ஒரு ஆர்கியூ பண்ணுறது. பாருங்களா, இந்த இருதயத்தின் அதிருப்தி வந்து ஒரு உணர்ச்சி. ஆனால் தர்க்கம்ன்றது அந்த அதிருப்தி உணர்ச்சி வந்து நியாயமான அறிவு பூர்ந்த தர்க்கத்தில் அது வெளிப்படுதான். நான் ஏன் இப்படி கோபமாக இருக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னா இதுதான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம்னு ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு தர்க்கத்தில் அது வெளிப்படுகிறதா. யோசிச்சு பாருங்களேன், டிஸ்பியூட்டிங், ஒரு இன்டலெக்சுவல் டிபேட், ஒரு டயலாகில் வெளிப்படுது. ஆகவே நம்முடைய உள்ளத்தில் உணர்ச்சியில் ஒரு அதிருப்தி அடுது. ஏன் இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது, ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி சூழ்நிலை என்ன வச்சுருக்கிறார், ஏன் இந்த மாதிரி குடும்பம், ஏன் இந்த மாதிரி வேலை, ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை, ஏன் இந்த மாதிரி பொருளாதார நிலைமை, இந்த மாதிரி ஒரு அதிருப்தி இதயத்துக்கு வரும்போது நம்ம மைண்டு பலவிதமான ஜிம்னாஸ்டிக்ஸ் செஞ்சு அந்த அதிருப்திக்கு நியாயமான காரணங்களை, வாதங்களை, ஒரு லாயர் மாதிரி வாதங்களை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து வைப்பாங்க. நான் ஏன் கோபமாக இருக்கிறேன், நான் ஏன் முறுமுறுக்கிறேன், இதுதான் இப்படித்தான் அப்படித்தான் காரணங்களாக எடுத்து தர்க்கம் பண்ணுகிறதுக்கு நம்முடைய மைண்டு நமக்கு உதவி செய்யலாம். நான் இது ரொம்ப ஆழமானதுன்னு நினச்சேன். எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். புரியலன்னா ஐ எம் சாரி. ஐ திங்க் நம்ம மைண்டு வேலை செய்கிற விதம் இப்படித்தான். ஏன் அதிருப்தியோடு நம்ம உணர்ச்சியோடு முடியறதில்ல, நம்ம அதிருப்தியான பாவ இருதயத்துக்கு நம்ம மைண்டு, அஞ்சனையான மைண்டு உதவி செஞ்சு பலவிதமான காரணங்களை எடுத்து சொல்றது. நமக்கு அது நியாயமாக தெரியுது, நமக்கு அது உண்மையாக தெரியுது, ஆனால் அது வீணானது, கடவுளுக்கு விரோதமானது. பவுல் அப்படி செய்யாதீங்கன்றார். நீங்கள் செய்கிற எந்த காரியத்தையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யும். ஓகே, இதை வந்து நான் ஒரு டெஃபனேஷன் உங்களுக்கு, முறுமுறுப்புனா என்னன்றத ஒரு 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 விளக்கத்தை கொடுத்துட்டு வேதத்திலேருந்து இன்றைக்கி அதை ப்ரூவ் பண்ணலான்னு நான் பார்க்குறேன். ஏ வேதம் அதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துது. ஏன்னா முறுமுறுப்பு பொல்லாத பாவம் நம்ம உணரணும்னா அது எவ்வளோ பெரிய பயங்கரன்றதை உணர்ந்துக்கணும், அது என்னன்னு உணர்ந்துக்கணும். பாருங்களேன், முறுமுறுப்பு வந்து ஒரு ஒரு நமக்குள்ளேயே, நான் சொன்ன மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கிசுகிசுப்பு, நமக்குள்ளேயே ஒரு முணுமுணுப்பு, வெளியில் தெரியாத ஒரு முணுமுணுப்பு, அதிருப்தி ஏற்பட்டு உணர்ச்சியில் வெளியில் வாதங்களில், சண்டைகளில், சச்சரவுகளில் முடிகிறது. ஒரு சூழ்நிலையை குறித்து ரொம்ப விசேஷமாக, ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ, ஒரு தேவையோ, ஒரு பிரச்சனையோ வரும்போது தான் அந்த முணுமுணுப்பு வர்றது, அந்த வாதங்கள் வருகிறது. இது ஒரு வெறும் மேல் பார்வையான ஒரு பலவீனம் இல்லை. அவர் எப்போ பாரு அப்படி தாங்க புலம்பிகிட்டு இருப்பார், பாவம் என்ன செய்யறது, புலம்புட்ட விடுங்களேன், அப்படி இல்லை. இது பிரச்சனை, இது ஒரு ஆழமான ஆவிக்குரிய வியாதியை காட்டுது. அந்த வியாதியினுடைய வெளிப்பாடு தான் இந்த முணுமுணுப்பு. என்னங்க வியாதி, ரெண்டு பிரச்சனை, ரெண்டு வியாதிகள் இருக்குது அந்த இருதயத்தில். யார் யாரெல்லாம் முணுமுணுக்கிறாங்களோ, முதலாவது அவங்களுடைய இருதயத்தில் கடவுளுடைய பராமரிப்பின் செயலை பற்றி எந்த விதமான விசுவாசம் இல்லாதனால தான் அந்த முறுமுறுப்பு வர்றது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆளுகிற தேவன் இருக்கிறாரு, அவர் பராமரிப்பில் வாழ்க்கையில் எல்லாம் நடத்தி வருகிறாருன்ற அவிவிசுவாசம் நம்ம இருதயத்தில் வரும்போது முறுமுறுப்பு வரும். அந்த முறுமுறுப்பு என்ன காட்டுது, உன் இருதயத்தில் அவிவிசுவாசம் வந்திருக்கிறதுன்னு காட்டுது. பாருங்களேன், எந்த இருதயத்தில் கடவுளுடைய பராமரிப்பின் நோக்கம் திட்டத்தை நம்புறது இல்லையோ, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனோன்னா கடவுள் எவ்வளோ பெரியவர், இறையாண்மை உள்ளவர் என்றதை நம்பாத போது தான் நமக்கு முறுமுறுப்பு வர்றது. இன்னும் கவனமாக கேளுங்க, அந்த முறுமுறுப்பு ஏன் அவ்வளோ பொல்லாத பாவோன்னா அது கடவுளுடைய எல்லா குணங்களையும் தாக்குகிற ஒரு குணம். நான் அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் முறுமுறுப்பு செய்கிற முதல் காரியம். அது எங்கேருந்து வருது, கடவுளில் யார் அவருடைய தன்மைகளை நம்பாத ஒரு இருதயம். ரெண்டாவது, எந்த இருதயம் தன்னுடைய பாவத்தின் சீர்கேட உணர்லையோ. நாங்களாம் பாவிகள், நம்மளுடைய பாவிகள், நம்மளாம் சீர்கெட்டவர்கள், இயேசு நமக்காக மரிச்சார்னு சொல்லிக்கிறதுல இல்லை. நீ முறுமுறுக்கிறனா என்ன காட்டுறேன்னா, உன் இருதயத்தின் பாவத்தை நான் நீ உணர்ந்து ஒருபோதும் உன் இருதயத்தின் பாவத்துக்காக நீ தாழ்மப்படாத ஆளுன்னு காட்டுது. உன் முறுமுறுப்பு உன் இருதயத்தின் கேட உணராத ஆளுன்னு உன்னை காட்டுது. பாருங்களேன், அந்த தாழ்மப்படாத இருதயம் வந்து பெருமை உள்ள இருதயமாக தான் இருக்கும். அந்த பெருமை உள்ள இருதயம் பராமரிப்பின் எந்த வழிகளுக்கும் செயல்களுக்கும் அடங்காததுனால அந்த இருதயத்துக்கு தன்னுடைய ஆவிக்குரிய தேவை தெரியாது, தான் பரிசுத்தப்படணும், இருதயம் மாறணுன்ற தேவையெல்லாம் உணராது இருக்கிறதுனால அந்த பெருமை பிடிச்ச இருதயம் தனக்கு வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நல்லது தான் நடக்கணும், தனக்கு எல்லாம் சிறந்தது தான் நடக்கணும் அப்படின்னு பெருமை பிடிச்ச இருதயம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு இக்கட்டு வந்துச்சுன்னா, தேவைன்னு வந்துச்சுன்னா அந்த இருதயத்தினால முறுமுறுக்காமல் இருக்காது, இருக்க முடியாது, தவிர்க்க முடியாம அது முறுமுறுக்கும். ஏன்? அந்த இருதயத்தின் கேடை அது உணர்ந்தா உணராதது காட்டுது, அந்த இருதயம் தாழ்மப்படாததை காட்டுது. அப்படி ஒரு பெருமை பிடிச்ச இருதயத்துக்கு எல்லாம் சிறந்ததாக தான் நடக்கணும். ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா போதும், ஒரு சின்ன தேவை வந்துச்சுன்னா போதும், என்ன பண்ணும்? முறுமுறுக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், எனக்கு ஏன் இது நடக்கணும். ஆகவே இதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். முதலாவது என்னங்க காட்டுது ஒரு முறுமுறுப்பு? முதலாவது ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், இறையாண்மை உள்ளவர்னு நம்பாத அவிசுவாசத்தை காட்டுது. ரெண்டாவது தான் எவ்வளோ பெரிய பாவின்னு உணராத ஒரு இருதயத்தை காட்டுது. அந்த மாதிரி ஒரு இருதயத்திலிருந்து தான் முறுமுறுப்பு வருகிறது. இப்படி ஒரு இருதயம், சாரி, இதனோட ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இதயம் எத்தனை பிரசங்கம் கேட்டால், எத்தனை அற்புதங்கள் பார்த்தால், ஆண்டவர் 10 வாதைகள் எகிப்தில் இருக்கிற வாதைகளை கண்ணில் காமிச்சாலும், கடலுக்கு நடுவில் நடக்க வச்சு கூட்டு போனாலும், என்னதான் ஆண்டவர் பண்ணாலும், எவ்வளோதான் கொடுத்தாலும் அது என் மாறாது, அது மனம் திரும்பி கடவுள் எவ்வளோ பெரியவர், நான் எவ்வளோ பெரிய பாவின்னு மனம் திரும்பி உணர்ற வரைக்கும் அது முறுமுறுக்க நிற்கவே வைக்க முடியாது. அது நார்மலுங்க, அது பலவீனங்க நம்ம நினைக்கலாம். ஒரு பொல்லாத பாவமாக வேதம் அதை பார்க்கிறது. அந்த பாவத்தில் நம்ம மனம் திரும்பி திருந்தி மாற்றிக்காத வரைக்கும், அதில் தொடர்ந்தோம்னா மாபெரும் கேடான விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஓகே, இதெல்லாம் நான் யூகம் பண்ணி சொல்லலை, வேதத்தில் அதை காமிக்க போகிறேன் உங்களுக்கு, நான் இவ்வளோ நேரம் சொன்னது. ஓகே, நம்ம வேண்டாம் சூழ்நிலையை முறுமுறுக்கிறோங்க, மனுஷர்களை பார்த்து முறுமுறுக்கங்க. ஆனால் ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறாரு? அந்த சூழ்நிலையில் உன்னை வெச்ச தேவன், அந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை வெச்ச தேவனுக்கு விரோதமாகத்தான் அந்த முறுமுறுப்பு வந்ததாக பார்க்கிறார். அவருக்கு விரோதமாக நம்ம முறுமுறுக்கிறோம், அவருக்கு நேராக திட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த சூழ்நிலையை திட்டுறோம். ஆதாம் சொன்ன மாதிரி, நீ கொடுத்த வாய்ப்புன்ற மாதிரி அந்த மனிதர்களை நாம் திட்டுகிறோம். ஆண்டவர் தான் நம்ம கண்ணை திறக்கணும். இதை பார்க்கும்போது இதை உணர்த்துறதுக்கு, நான் சொன்னதெல்லாம் உணர்த்துறதுக்கு, பைபிளையே நம்ம யோசித்து பார்த்தோன்னா முறுமுறுக்கிறதுக்கு பெரிய உதாரணம் யார், யாருக்கிட்டேருந்து படிச்சுக்கலாம்? அது இஸ்ரவேல் மக்களுக்கு தான், இல்லைங்களா? சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் தெரியும். ஆகவே அவர்களுடைய முறுமுறுப்பின் வரலாற்றை கொஞ்ச நேரம் நம்ம பார்ப்போம். எவ்வளோ அதிசயம், 10 வாதைகளை செய்து அவங்கள எகிப்திலிருந்து கொண்டு வந்து வாக்குத்தத்தை பண்ணப்பட்ட பூமிக்கு கொண்டு வந்தார். 40 நாளில் போய் சேர்ந்துட போகிறாங்க. போய் சேர்ந்தாங்களா? சேராமல் போனாங்க. என்ன ஆச்சு? வழியில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? லட்சக்கணக்கிலான மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. போய் சேர்ந்தவங்க எத்தனை பேர்? வந்ததுலேருந்து வெளியில் வந்ததுலேருந்து 2 பேர் தான் போனாங்க. மற்றவங்க எல்லாரும் அழிஞ்சு அவங்க பிள்ளைகள் தான் போனாங்க. வேதம் அதுக்கு சொல்கிற ஒரு காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்த விட பெரிய காரணம், முறுமுறுப்பை பெரிய பாவமாக அவங்க பார்க்காம தொடர்ந்து செஞ்சு போனதுனால தான் கடவுளுடைய வாக்குத்தத்தை பூமியை அவர்கள் இழந்தாங்க. ஏன் அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க? அவங்களுக்கு அது பெரிய பாவமாக தெரியல, ஆனால் கடவுளுக்கு அது மாபெரும் பாவமாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவங்க மாபெரும் பெரிய விளைவுகளை சந்தித்தாங்க. கடவுளுடைய தண்டனை வாங்கினது மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேர் செத்தது மாத்திரம் இல்லை, கானாந்தேசத்துக்கு போக முடியாமல் வனாந்திரத்திலே அழிஞ்சு போனாங்க. அதனோட விளைவுகளை பார்க்குறோம். ஓகே, உங்களுக்கு வேகமாக சில வசனங்களை நம்ம பார்த்து முடிப்போம். ஒரு சில வசனங்கள் நீங்கள் படிக்கலாம், ஒன்று நான் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியே சொல்லிடுறேன். யாத்ராம 14 நீங்கள் திறந்து வச்சுக்கலாம். 14-11 படிங்களா.
அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குறைகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள்.
பாஸ்டர், முறுமுறுப்புனா என்னங்க பாஸ்டர்? இதுதான் முறுமுறுப்பு. நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. முறுக்கணும்னா இவங்ககிட்டருந்து பார்த்து படிச்சுக்கலாம். சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். நம்மலாம் இங்கேருந்து தான் என்ன பண்ணியிருப்போமோ, கஷ்டமான முன்னாடி செங்கடல், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, எங்கேயும் ஓட முடியாது, எகிப்தியருங்க கொல்லணும்னு வராங்க. அந்த நேரத்தில் இவங்க இதை சொன்னது, யோசிச்சு பாருங்க, கஷ்டமானது தான். ஆனால் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணியிருக்கலாம், மன்றாடி கேட்டிருக்கலாம் எங்களை காப்பாற்றுன்னு. ஆனால் ஆண்டவரை கோபம், அந்த முறுமுறுப்பினுடைய தீங்கு இங்கே தான் இருக்குது பாருங்களேன். அவங்களுடைய பாஷை பாருங்களேன், எகிப்தில் கல்ற இல்லைன்னு சொல்லியா எங்களை இங்கே கூட்டு வந்த நீ? நாங்கள் அங்கேயே அடக்கம் பண்ணியிருப்போமே. எவ்வளோ கிண்டலும் கேலியும் கசப்போம் ஆண்டவருக்கு விரோதமான இவராக கூட்டு வந்தார் முறுமுறு எகிப்திலிருந்து. எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சு 10 வாதைகளை செய்து எகிப்தை தாழ்த்தி அவங்கள கூட்டு வந்திருக்கிறாரு. அத்தே பெரிய கடவுளுடைய செயலை போய் எவ்வளோ கேலி கேவலமாக பேசின மக்கள் பாருங்களேன். எகிப்தில் கல்ற இல்லைன்னு சொல்லி தானே எங்களை கூப்பிட்டு வந்தேன். இதுக்கு தானா வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்கு கூட்டு வர எவ்வளோ பெரிய பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இவங்களுக்கு. எவ்வளோ கீழ்த்தரமான பேச்சு. நீங்கள் அப்படி பேசுகிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். அந்த அவமானமான, ஏன் இவங்க அப்படி சொல்கிறாங்க? ஒன்று, 10 வாதைகளை செய்து தன்னை வெளிப்படுத்தின தேவன், தன்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு வெளிப்படுத்தின தேவன் மேலே அவிவிசுவாசம் இருதயத்தில். ரெண்டாவது, அந்த தேவன் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக கொண்டு போகிறாரு, கானாந்தேசத்தையே நம்மளை ஜெயிக்கணும்னு கொண்டு போகிறாரு. நம்ம தேரணும், நம்ம ட்ரெயின் ஆகணும், நம்ம எவ்வளோ குறைவாக இருக்கிறோம், அதுக்கு நம்மளை பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு விசுவாச சோதனையாக இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம இது இந்த சூழ்நிலை எனக்கு அவசியம்ன்றது அவங்க உணராததுனால. ரெண்டு தானே பிரச்சனை, கடவுளை நம்பலை நீ, ரெண்டாவது நீர் எல்லாம் உனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கணும், நீ ரொம்ப யோக்கியம் பாரு, உன்னை அப்படியே கேட்கல பரலோகத்துக்கு கூட்டு போனோம், உன்னை ஒன்றும் ட்ரெயினே பண்ணக்கூடாது, கஷ்டமே உனக்கு வரக்கூடாது அப்படின்ற இருதயம், பெருமை பிடிச்ச இருதயம் இருந்ததுனால தான் முறுமுறுத்தான். கடவுளுடைய பராமரிப்பின் ஆண்டவர் அவங்களுக்கு முக்கியமான விசுவாசம் பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு அங்கே கூப்பிட்டு வந்தார். கடவுள் அவங்களோடு பொறுமையாக தான் இருந்தார். என்ன பண்ணார், அவங்கள தண்டிக்கலை, இன்னும் உங்களுக்கு அற்புதத்தை காட்டுறேன்னு அந்த கடலை பிரித்து யோசிச்சு பாருங்க. ரெண்டு பக்கமும் கடல் தண்ணி செவர் மாதிரி நடக்குது, நிற்குது, கடல் ஆழத்தில் நடந்து போகிறாங்க. என்ன ஒரு அனுபவம்! இப்பயாவது திருந்துவாங்களா? இப்பயாவது கடவுளை நம்புவாங்களா? இனிமே கடவுள் மேலே விசுவாசம் வருமா? கடந்து போனாங்க. 15:25-23 நம்பினாங்க, ஸ்தோத்திரம்லாம் பாட்டை பாடினாங்க, கடலுக்கு பார்த்துட்டு ஆண்டவர் அவங்களுடைய சத்ருக்கள்லாம் எகிப்தியர்லாம் மூடி அழிச்சிட்டார். இன்னுமே என்ன, ஆண்டவரை நம்புறத விட்டு என்ன, இவரால் முடியாது ஒன்றும் இல்லையே நம்பினாங்களா? இல்லை. அடுத்தது என்ன ஆச்சு? சின்ன பிரச்சனை. 15:23 தண்ணி இல்லை. ஒரு இடத்துல தண்ணி இருந்துச்சு, அது கசப்பாக இருந்துச்சு. அதுக்கு 24 என்ன சொல்கிறாங்க, மோசேக்கு விரோதமாய் அவர்கள், நாங்கள் எண்ணத்தை குடிப்போம். யோசிச்சு பாருங்க, கடல் தண்ணியை செவ்ரா நிற்க வச்ச தேவன், அதுக்கு நடுவில் பார்த்துட்டு இப்போ தான் மனசில் நிற்கிது அது. அடுத்தது கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனேவா, ஒரு 2 நாளுக்கு அப்புறம் முறுமுறுக்கலாம் இல்லையா, அடுத்த கஷ்டம் வந்துடக்கூடாது அவங்களுக்கு, வந்துருச்சு முறுமுறுப்பு. அடுத்த கஷ்டம் இப்போத்தான் இப்படி செஞ்சாருன்னு, மோசேக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற துணிகரம் இல்லை இல்லைங்களா, அதனால் மோசேக்கு மோசேவா செய்ய முடியும். ஆனால் அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனது நியாயப்படுத்திக்குது, நம்ம மோசேக்கு விரோதமாக அவரை திட்டலான்னு. சரி, அங்கேயோ என்ன பண்ணார், அந்த மாறாவை அதை தண்ணியை, கசப்பான தண்ணியை குடிக்கிற அருமையான தண்ணியாக மாற்றி நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு பேரை கூட வச்சார், மாறா, ஞாபகம் வச்சுக்கங்கன்னு. ஞாபகம் வச்சுக்கப்பாங்களா? இனிமையாவது ஆண்டவரை நம்புவாங்களா? 16 அங்கேருந்து எலிம் என்ற ஒரு இடத்துக்கு வந்து 2 வசனத்திலேருந்து படிக்கலாம்.
எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பற்றியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள்.
14 அதிகாரத்தில் கஷ்டமான சூழ்நிலையினால் முறுமுறுத்தாங்க. பதினஞ்சில் தண்ணி இல்லைன்னு முறுமுறுத்தாங்க, சாப்பாடு இல்லைன்னு முறுமுறுத்தாங்க. இப்போ தான் இந்த அதிகாரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எலிம் என்ற ஒரு இடத்துல 12 ஊற்றுகள், தண்ணீர் ஊற்றுகள், பாம் ட்ரீஸ், டேட்ஸ், திராட்சம், அந்த மாதிரி விருந்து. அப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க, அப்போ தான் சந்தோஷமாக வந்திருக்காங்க. வந்து இங்கே அந்த முறுமுறுக்கிற இருதயம், சாப்பாடு கொடுத்தாச்சு, தண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் பார்த்துக்கிட்டாச்சு, பாபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்தியாச்சு, எகிப்து இன்னுமே துரத்திட்டே வரமாட்டாங்க, பத்தாத அவனுக்கு இல்லை, பத்தாது, அது விரிஞ்சுக்கிட்டே போவோம். அதனோட அதிருப்தி, அந்த இருதயம் அடங்காது. இவ்வளவு கொடுத்தா இவங்க முறுமுறுக்க மாட்டாங்கன்னு, எவ்வளவு கொடுத்தாலும் இவங்க நிறுத்த மாட்டாங்க. அதனோட ஆசைகள் விரிவு விரிஞ்சுக்கிட்டே போகுது பாருங்களேன். இப்ப என்ன வேணும்? இறைச்சி பாத்திரம் வேணும், கை கறி வேணும் இல்லைங்களா, கறி வேணும். அது விரிஞ்சுக்கிட்ட இன்னும் தேவைகளை பற்றி முறுமுறுப்பு பாருங்களேன். இப்போ எகிப்து ரொம்ப பெட்டராக இருக்குது. இவங்களை எகிப்து கூப்பிட்டு போனால் சும்மா இருப்பாங்களா? சரி கூப்பிட்டு போகிறேன்னு இல்லை, அங்கேயும் போய் முறுமுறுப்பாங்க. சரி, ஆண்டவர் அங்கே கறி கொடுத்தாரு, இன்னும் என்ன ஆச்சு? 14 அதிகாரத்தில் திருப்பியும் முறுமுறுப்பு. இப்போ ஆண்டவர் நியமித்த தலைவர்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பு. ஏன் தண்ணி இல்லைன்னு முறுமுறுப்பு? ஏன் எங்களை எகிப்துலேருந்து கூப்பிட்டு வந்த எங்கள் பிள்ளைகளை இங்கெல்லாம் கொல்றதுக்கா? மோசே அங்கே சொல்கிறாரு, ஏன் என்கிட்ட சண்டை போடுறீங்க? ஏன் கர்த்தரை சோதிக்கிறீங்க? கர்த்தரை நீங்கள் செய்கிறது ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறீங்க, எனக்கு விரோதமாக இல்லை. மனிதர்களை பார்க்காதீங்க, நீங்கள் முறுமுறுக்கிறதும் பேசுறதும் ஆண்டவர் காதில் விழுந்துக்கிட்டு இருக்கு. முறுமுறுக்காதீங்க, கடவுளை சோதிக்காதீங்க, வான் பண்ணுறாரு. ஆனால் அவங்க நியாயப்படுத்திக்கிறாங்க, நம்மளாம் ஆண்டவருக்கு விரோதமாக பேசல, இந்த மனுஷன் இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்கள தான் திட்டுறோம், மோசேவை தான் திட்டுறோம். அது எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா மோசே சொல்றாரு பாருங்களேன், 4 அதிகாரத்தில், ஆண்டவரே இவங்க வந்து என்னை கொன்னுடுவாங்க போல இருக்குது. என்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க, என்னை கல்லெறிஞ்சு கொன்னுடு. மோசே ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்ட அவங்க கண்ணெல்லாம் மோசே மேல ஆத்திர கோபம். ஆண்டவர்கிட்ட போய் புலம்புறாரு, ஆண்டவரே விட்டா இவங்க என்னை கொன்னுடுவாங்க, என்னை காப்பாத்துங்கன்றாரு. அவர் போய் ஆண்டவர் மேல இருக்கிற கோபமாத்தான் ஆண்டவர் பார்த்தார். அது மோசேக்கு விரோதமா இல்லை. யோசிச்சு பாருங்க, அவங்கள நடத்தினது யாரு? இந்த ஒரு இடத்துக்கும் கொண்டு வந்தது யாரு? அந்த அக்கினி ஸ்தம்பமான தேவ பிரசன்னம் மோசே நடத்தினாரா? மோசேக்கு எங்க போனான்னு கூட தெரியாது. அந்த அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் தான் அவங்கள நடத்தி இங்கெல்லாம் கூட்டு போச்சு. இங்க ஏன் எங்களை கூட்டு வந்த, இங்க ஏன் நாங்கள் வந்தோன்னு அவங்க பேசுற புலம்புற பராமரிப்புக்கு விரோதமா செஞ்ச வார்த்தைகள் ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சதாகத்தான் அவர் பார்த்தார். கடவுளுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. இது ஆண்டவரை தாக்குகிற ஒரு காரியம். அவங்க ஆண்டவரை நேராக பிடிக்க முடியாது, திட்ட முடியாது. அவங்க மனது என்னத்தை நியாயப்படுத்திக்குதுன்னா, நம்ம ஒன்றும் ஆண்டவரையா திட்டணும், இந்த ஆளை தான் திட்டணும் இல்லைங்களா, இவங்கள தான் திட்டணும் அப்படின்னு அவங்க தங்களுடைய இருதயத்தில் நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. முறுமுறுக்கிற ஒரு இருதயம், இது இருதய பிரச்சனை, ஆவிக்குரிய வியாதி. ஆண்டவரை நீ நம்புறதில்லைன்னு காட்டுற, உன் இருதயத்தின் கேடை நீ ஒரு காலம் உணர்ந்ததில்லைன்னு காட்டுற. உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் நீ முறுமுறுக்காம இருக்கவே முடியாது. அது பிரச்சனை, இருதயத்தின் பிரச்சனை, இருதயத்தின் வியாதி. இப்படியே போய் என்ன ஆச்சு? 11 அதிகாரத்தில் பாருங்களா என்ன ஆகும். நம்பர்ஸ் 11:1 என்ன வருது?
இந்து ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்ட போது அவருடைய கோபம் மூண்டது, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரித்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது.
ஆண்டவர் இதுக்கு மேல பொறுமையா இருக்கல பாருங்களேன். எப்படி பார்த்துட்டு ஆண்டவர் பொறுமையா தான் இருந்தார், ஒன்றும் செய்யல. எந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த முறுமுறுக்க பாக்குறாருன்னா, சில பேரை கொண்டு போட்டாருங்க, எல்லாரையும் கொண்டு போட்டிருப்பாரு. மோசே திடீர்னு வந்து விண்ணப்பம் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் 4 வசனத்துல பாருங்களேன்,
பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர்கள் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் பொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறென்றும் இல்லையே என்று சொன்னார்கள்.
ஐயோ, நாங்கள் எவ்வளோ மெலிஞ்சு போயிருக்கிறோம், இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த தர்பூஸ் இல்லை, வெள்ளரிக்காய் இல்லை. அதுவும் வெயில் இருக்கும்போது முறுமுறுப்பு ஜாஸ்தி ஆகும் இல்லைங்களா, வெயில் இருக்கும்போது உஷ்ணம் இருக்கும்போது நாங்கள் இப்படி வாடி போயிட்டோமே அப்படின்னு முறுமுறுத்தாங்க. பதினெட்டாவது வசனத்திலேருந்து ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எவ்வளோ கோவப்பட்டார் பாருங்களேன். இவங்க கறி யாரு கொடுப்போன்னு சொல்கிறாங்களா இவங்களுக்கு? இவங்களுக்கு நான் கறி கொடுக்க போகிறேன், ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒரு மாதம் கறி கொடுத்து அந்த கறி மூக்கில் காதிலெல்லாம் வர அளவுக்கு கறியை கொடுத்து அவங்க வெறுக்கிற அளவுக்கு கறியை கொடுப்பேன். என்ன காட்டுதே ஆண்டவர் அப்படி பேசுகிறாரு? நமக்கே அசிங்கமாக இல்லை அப்படிலாம் பேசுறது? எவ்வளோ முறுமுறுப்பு மேலே ஆண்டவர் கோபப்படுறாருன்னு அதில் காட்டுறார் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, சரி கொடுத்தாரு. காலையில் அந்த குயில்ஸ் எல்லாம் வந்து அவங்க நைட்டெல்லாம் இருந்து எல்லாம் பிடிச்சிட்டு போய் வெட்டி எல்லாம் சமையல்லாம் செஞ்சு சாப்பிட உட்காடுறாங்க. யாராவது இப்படி செய்வாங்க, சாப்பிட்டு முடிக்கிட்டோம் அப்புறம் பேசலாம் திட்டலாம் நமக்கு இருக்கும் நம்ம பிள்ளைகளை. அவங்க சாப்பிட்டு அந்த கறியை எடுத்து வாயில் வைக்கிறாங்க. எப்படி இருக்கும்? கை கட்டினது வாய் கட்டினது கேள்விப்பட்டிருப்பீங்க, வாய்க்கு போனது உள்ளே போகாத கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாயில் வைக்கிறாங்க, அதை கடித்து ருசி பார்க்கறதுக்குள்ளே அவங்களெல்லாம் சாவடிச்சிட்டார். என்னங்க இவ்வளோ கொடுமையாக செய்கிறார் ஆண்டவர்? முறுமுறுப்பு மேலே தனக்கு இருக்கிற வெறுப்பையும் கோபத்தையும் அதெல்லாம் காட்டுது நமக்கு. இதே போயிட்டே இருந்து என்ன ஆச்சு, 13-14 கானான் தேசத்துக்கு பார்டருக்கு வந்துட்டாங்க. இன்னுமே நுழையன அவ்வளோதான், 40 நாளில் வந்தாச்சு. 400 வருஷம் ஆப்ராம் ஐசாக் யோசேப்பெல்லாம், யோசேப்பு என்ன எவ்வளோ ஏங்குனார்னா, எலும்பை கூட இங்கே புதைக்காதீங்க, நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போங்க அந்த தேசத்துக்கு பாலும் தேன். அதுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, அதை நுழையக்கூடிய பாக்கியம். ஏன் நுழையாமல் போனாங்க, ஏன் மிஸ் பண்ணாங்க? 12 தூதுவர்களை அனுப்பி அந்த தூதுவர்கள் வந்து தீமையான ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் அங்கே ஜனங்கள்லாம் ராட்சசங்க மாதிரி இருக்கிறாங்க, அங்கே பெரிய பெரிய மதில்கள் இருக்கணும்னு போச்சு இவங்களுக்கு. ஒன்று கஷ்டம் வந்துடக்கூடாது, அப்படியே நோக்கு முடாமல் கானான் தேசம் வந்துடணும் இவங்களுக்கு. ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கஷ்டம் ஆண்டவர் இருப்பாரேன்னு இல்லை, கஷ்டம்னு வந்த உடனே என்ன பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. ஐயோ மோசே, நாங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வனாந்திரத்தில் நாங்கள் புணங்களாக கிடக்கிறதுக்கா எங்களை கூட்டு வந்தீங்க? திருப்பி ஸ்டார்ட். ஆண்டவர் என்ன பண்ணார், 14வது வசனம் என்ன ஆகுமோ, 14:37 அந்த 12 பேரையும் வாதையினால சாவடிச்சார். முறுமுறுப்பு ஆண்டவர் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாருன்னு பார்க்கணுமா? இங்க பாருங்க, அந்த முறுமுறுப்பை பரப்புறவங்க. முறுமுறுப்பு வந்து ஒரு தொத்து வியாதி மாதிரி. ஒரு குடும்பத்தில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ முறுமுறுத்துக்கிட்டு இருந்தா அந்த குடும்பமே முறுமுறுப்பா போயிடும். சில நேரங்களில் முறுமுறுக்கிற ஆளும் கூட நம்ம சேராமல் இருந்தா நல்லது, ஏன்னா அவங்க வியாதி நமக்கு வந்துடும் பாருங்களேன். ஒருத்தர் இருந்தால் போதும் ஒரு குடும்பத்தில் முறுமுறுக்கிறதுக்கு, இல்லை ஒரு சர்ச்சில் 2 பேர் இருந்தால் போதும். பாருங்கள், 12 பேர் லட்சக்கணக்கான தேசத்தை முறுமுறுக்க செஞ்சாங்க. அது வியாதி மாதிரி. அந்த 12 பேரை கொன்னார் ஆண்டவர் வாதையினால. இவங்களை என்ன பண்ணார் தெரியுமா, என்னாகும் 14:26 சொல்கிறாரு, என் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், கடவுள் சொல்கிறாருங்க, ஜீவனுள்ள தேவன் மேலே சத்தியமாக, இவங்களில் ஒருத்தரும் கானான் தேசத்தை பார்க்க முடியாது. இவங்க சொன்ன முறுமுறுத்ததை நான் நிறைவேற்ற போகிறேன். இவங்க எந்த வாயில் சொன்னாங்களோ, எங்கள் உடம்பெல்லாம் வனாந்திரத்தில் பொணமாக கிடக்கும்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி பொணமாக ஆகிற வரைக்கும் நான் இவங்கள விட போகிறதில்ல. 40 வருஷம் 40 நாளில் போய் சேர வேண்டிய ஒரு இடத்துக்கு 40 வருஷம் அவங்கள ஏன் சுத்த விட்டார்? அவங்கள இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும் பொணமாக ஆகிற வரைக்கும் வனாந்திரத்தில் அது பொணமாக கிடந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், அடக்கத்து கூட ஆண்டவர் உடலையே என்ன காட்டுறார் அதில், முறுமுறுப்பை எவ்வளோ பொல்லாத பாவமாக ஆண்டவர் பார்க்கிறார். ரொம்ப கோபமாக பார்க்கிறார். எல்லாரையும் கொண்டுட்டார் ஆண்டவர் தான் செஞ்சார், எல்லாரையும் கொண்டுட்டார். அவங்களில் இருக்கிற கடைசி மனுஷன் சாவுற வரைக்கும் கானான் தேசம் கூட்டு போல, அவங்க பிள்ளைகளை மட்டும்தான் கூட்டு போனார். கடவுள் செங்கடலை பிரித்து 10 வாதைகளை செய்து இவ்வளோ அற்புதமாக விடுதலை கொண்டு வந்த ஜனங்க ஏன் கானான் தேசம் போகலை? அவங்க பொணங்கள்லாம் ஏன் கடந்துச்சு? அடக்கம் பண்ணுறது கூட இல்லாமல் கழுகுகள் சாப்பிட்டு வனாந்தத்தில் கேவலமாக என்ன பாவம்? ஆண்டவரே சத்தியம் பண்ணிக்கிட்டாரா இவங்க வரவே மாட்டாங்கன்னு? அந்த அளவுக்கு ஆண்டவரை கோபம் மூட்டின காரியம் என்ன? உங்களுக்கு இதெல்லாம் வரலாறு படிக்கும் போது இந்த முறுமுறுப்பு பொல்லாத பாவம்ன்றதுன்னு உங்களுக்கு உணர வருதா? யோசிக்கிறீங்களா? அதனால தான் இதெல்லாம் நேரத்தை எடுத்து நான் சொன்னேன். எவ்வளோ சீரியஸாக ஆண்டவர் பார்க்குறாருங்க. எவ்வளோ சீரியஸாக இது, எவ்வளோ ட்ரெமெண்டஸ் பயங்கரமான பாவம், முறுமுறுப்பு. இதெல்லாம் ஒரு முடிக்கிற மாதிரி, ஒரு ஒரு சம்மரி மாதிரி சங்கீதம் 106:24 பாருங்க, அவங்க ஏன் வனாந்திரத்துக்கு போகலை, இது கானாந்தேசத்துக்கு போகலைன்னு இதில் ஒரு ஒரு வசனமாக சொல்கிறார். 24 படிங்க, 106:24.
அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு தெளிபடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே மடியவும், அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும், அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாய் தன்னுடைய கையை எடுத்தார்.
ஆண்டவர் தன்னுடைய கையை எடுத்து ஆணை பண்ணது எதனால, எதனால இவ்வளவு கோபம் மூட்டாங்க, தங்களுடைய கூடாரங்களில். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுங்கள முறுமுறுக்கிறீங்களா, ஆண்டவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. சர்ச்சில் உங்க வீட்டுங்கள முறுமுறுத்ததை ஆண்டவர் கேட்டாராம். அவங்க கூடாரங்களில் முறுமுறுத்ததை ஆண்டவர் கேட்டதுனால தன்மேலேயே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாலாம், இவங்க ஒரு காலம் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட பூமியில வர முடியாது. இந்த வரலாறுலாம் என்னங்க காட்டுது, கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரும்போது இது எவ்வளோ ட்ரெமெண்டஸ் பயங்கரமான பொல்லாத பாவம்னு உணர்த்தணும் இந்த வரலாறு நமக்கு. இந்த வரலாற்றில் நம்ம என்ன பார்க்குறோம், இதுக்கு ஏற்கனவே ஒரு விளக்கம் சொன்ன முறுமுறுப்புனா என்னன்னு, ஒரு அவிவிசுவாச இருதயத்திலேருந்து வருகிறது. இந்த எண்ணாகமத்தில் யாத்திராகமத்தில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் பாருங்கள், அவங்க என்ன செஞ்சாங்க, ஜீவனுள்ள தேவன் நமக்கு தனக்கு மத்தியில் இருக்கிறாரு, அவர் நம்மளை நடத்துகிறாரு, அவர் பராமரிப்பு தான் நம்மளை ஒவ்வொரு இடங்களிலும் போகுதுன்றத கண்ணால் பார்த்தவங்க, அவர் தான் நம்மளை நடத்திட்டு போறாருன்னு. ஆனால் அவங்க இருதயம் கடவுளை நம்பாததுனால, அவிவிசுவாச இருதயம் இருந்ததுனால என்ன பண்ணாங்க, கடவுளுடைய எல்லா குணத்தை தாக்குனாங்க. எப்படி, அந்த சூழ்நிலை அந்த தேவை கடவுளை விட பெருசாக அவங்களுக்கு போயிடுச்சு. தண்ணியில் முறுமுறுத்து, ஆண்டவர்னால ஒன்றும் செய்ய முடியாது, தேவனுடைய சர்வ வல்லமை அவர்னால முடியாதா, இல்லை அவர்னால முடியாது எனக்கு கஷ்டம், முறுமுறுத்துற என்ன பண்ணுற, முறுமுறுக்கிறதுனால அவருடைய குணாதிசயம் அதிசய குணாதிசயம் அவர்னால முடியாது ஒன்றும் இல்லையே. யூ அட்டாக் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் பை அ கிரம்பிளிங். பாருங்களேன், இப்போ ஒரு சூழ்நிலை, இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சு, ஆண்டவருக்கு தெரியாத கஷ்டம் எனக்கு வந்துருச்சுன்னும் போது நம்ம என்ன சொல்கிறோம், கடவுள் சகலத்தையும் அறிந்தவர்ன்ற குணாதிசயத்தை நம்ம தாக்குறோம். இல்லை கடவுளுக்கு அக்கறையே இல்லை, என்னுடைய கஷ்டம் எனக்கு தாகம் எடுக்குது, தண்ணி எடுக்குது, அவருக்கு தெரியாதா, பிதா அறிவார்னே ஆண்டவர் சொன்ன, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆண்டவருக்கு கடவுளுடைய பரிதபிக்கிற அன்பின் குணத்தை நாம் தாக்குறோம். ஒவ்வொரு குணத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, முறுமுறுப்பு கடவுளை தாக்குது, அவருடைய குணத்தை தாக்குது, அவரை அவமதிக்கிற ஒரு பாவம் தான் முறுமுறுப்பு. அவர் எவ்வளோ அதிசயமான குணாதிசயம் உள்ள நான் தேவன் அவரை தன்னை வெளிப்படுத்தி இருக்கும் போது, அவர் ஜீவனுள்ள தேவனே இல்லை, அவர் செத்து போனாருன்ற அளவுக்கு முறுமுறுப்பு தான் நம்மளை செய்ய வைக்கிறது. இவங்க செஞ்சதை பார்க்கணும், அதனால தான் கடவுளுக்கு அது அவ்வளோ கோபம் மூட்டுது. பாருங்களேன், ரெண்டாவது இவங்க வந்து இவங்கள மாதிரி நம்மளும் நம்முடைய பாவம் எவ்வளோ சீர்கெட்டவர்களாக நம்ம இருக்கிறோம், நம்ம சீர்கேடை நம்ம உணர்ந்திருக்கிறோமா, நம்மளை இப்படியே தூக்கிட்டு போயிடணுமா பரலோகத்துக்கு, எவ்வளோ ஒழுங்குபடுத்தணுமே, எவ்வளோ விசுவாசம் வளரணுமே, அதெல்லாம் எப்படி வளரும், எல்லாம் சுகபோகமாக இருந்தால் வளருமா, உனக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாதா, சூழ்நிலைகளில் கஷ்டங்களில் பிரச்சனைகளில் உங்களை ஆண்டவர் எதுக்கு நடத்துகிறாரு, அதன் மூலமாக அவங்கள விசுவாசத்தை வளர்த்து பரிசுத்தத்தை வளர்த்து பொறுமையை வளர்த்து பொறுமையானது பூரண கிரியை செய்யணும்னு வளர்த்து கொண்டு போகிற ப்ராசஸில் இருக்கிறார், அவர் தான் உங்களுக்குள்ளே வேலை செய்கிறாருன்னு நம்ம படித்தோமே, அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்க்க தெரில. உன் பெருமையான இருந்தால் என்ன சொல்லுது, எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் முறுமுறுப்பேன், எனக்கே இந்த கஷ்டம், அது ஆண்டவர் பயங்கரமான பாவமாக பார்க்கிறார். தேவனை நம்பாத தேவன் எவ்வளோ பெரு, இதுதான் பிரச்சனை சிம்பிளாக, தேவன் எவ்வளோ பெரிய இறையாண்மை உள்ள தேவன்னு நம்புறதில்ல, என்னுடைய பாவக்கேடை உணராத ஒரு இருதயம் தான் முறுமுறுக்கும். நமக்கு வேண்டாம் அது சூழ்நிலையை முறுமுறுக்கிறோம், நான் ஆண்டவர்லாம் திட்டலைங்க பாஸ்டர், என் வைஃபை தான் திட்டினேன், என் பிள்ளைகளை தான் திட்டினேன், நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அது ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் அந்த நிலைமையில் வச்ச பராமரிப்பின் தேவனை தான் நீங்கள் திட்டினீங்க, அது அவர் தான் நீங்கள் சோதிச்சிங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். தேவன் தான் இந்த முறுமுறுப்பு பொல்லாத பாவம் என்பதை உணர்த்துறதுக்கு நமக்கு உதவி செய்யட்டும். இன்றைக்கி நம்ம கம்யூனியனுக்கு வரும், இந்த முறுமுறுப்பு பயங்கரமான விளைவுகள் அவங்களுக்கு ஏன் கொண்டு வந்துச்சுன்னா அது பெரிய பாவமாக அவங்க பார்க்கல, நீங்களும் நானும் இன்னைக்கு கம்யூனியனுக்கு வரோம். நமக்கு ஒன்றும் நடக்காதுங்க, நான் முறுமுறுத்துக்கிட்டு இருப்பேன்னு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் பயங்கரமான விளைவுகள் இப்போ இருக்குது, இன்னமோ இருக்க போது பயங்கரமான விளைவுகள்னு பவுல் நம்மளை எச்சரிக்கிறார். பாருங்களா, ஒன்று கொரிந்தியர் 10 எடுத்து படிங்களா. நம்ம சொல்ல முடியுமா, நான் புதிய ஏற்பாடு விசுவாசி, அதெல்லாம் பழைய ஏற்பாடில் நடந்துச்சு, நமக்கெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு நான் சொல்ல முடியுமா? நான் தான் கம்யூனியன் எடுக்கிறேன், நான் முறுமுறுக்கிறேங்க பாஸ்டர், ஆனால் வந்து ஜெபம் பண்ணிடுறேன், நான் கம்யூனியன் எடுக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நீ உட்காந்துருந்தா. ஒன்று கொரிந்தியர் 10:1 படிங்களா.
இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளே மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனம் புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள்.
நீ எல்லாரும் கம்யூனியன் எடுத்தாங்க, பழைய ஏற்பாடு படி எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எல்லாரும் கம்யூனியன் எடுத்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க மேகத்தின் கீழே. 5:5 ஆனா
அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை.
என்ன பண்ணாரு?
ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்.
இங்கிலீஷ்ல their bodies were scattered in the wilderness. அவங்க உடம்புங்க சதைக்கப்பட்டுச்சு வனாந்திரத்தில். அந்த அளவுக்கு கோபமா இருந்தார் அவங்க மேல. இன்னைக்கு நீ சொல்லாமா, நான் கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய விசுவாசி, நான் முறுமுறுத்தா என்ன ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு தொடர்ந்து என்ன சொல்றாரு படிங்க 6.
அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்கள் சிலர் வேதித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து பொழுந்து போனார்கள், அதுபோல நாமும் வேதித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரிசித்து பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரிசை பாராதிருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள்.
ஆகவே
அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள்.
நீங்களும் முறுமுறுக்காம இருங்க. ஏன் தொடர்ந்து
இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது.
நாம் என்ன சொல்வது? பழைய ஏற்பாடுல ஆண்டவர் அவங்கள பயங்கரமா கோவப்பட்டு திருப்பி திருப்பி அழிச்சு சாப்பாட கூட அவ்வளோ கேவலமா வாயில உள்ள போகாதபடிக்கு அவங்கள அழிச்சாரு. கடைசியில் காணான் தேசம் உள்ள கூட விடாம வனாந்திரத்தில் அவங்க உடம்பெல்லாம் விடுற அளவுக்கு கோவப்பட்டார் அவங்கள. பவுல் என்ன சொல்றாரு? இவைகள் எல்லாம் உனக்கு எச்சரிக்கையா எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுல முறுமுறுத்தா அவனை விடுவாரா? புதிய ஏற்பாடுல உன்னை விடுவாரா? இதெல்லாம் காலத்தின் முடிவில் வந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் முறுமுறுப்பை பத்தி எப்படி பார்க்கிறாருன்றதுக்கு ஒரு எச்சரிக்கை அவனுக்கு எழுதப்பட்டிருக்கு. அங்கேயே அப்படி செஞ்சார்னா இன்னைக்கு எப்படி செய்வாரு? முறுமுறுக்கிற ஆளாக வந்து நம்ம கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கம்யூனியன் எடுத்தார்னா ஆண்டவர் நம்ம மேலே பிரியப்படுவாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. முறுமுறுப்பு பொல்லாத பாவம், அந்த முறுமுறுப்பு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நைட்டு, யோசிச்சு பாருங்க. அந்த பாவம் பொல்லாதது மாத்திரம் இல்லை, என்ன கேட்டீங்கன்னா எல்லா சோதனைகளுக்கும் எல்லா பாவத்துக்கும் தாய் பாவம் முறுமுறுப்பு தான். யோசிச்சு பாருங்க, எல்லா பிசாசின் சோதனை எப்படிங்க ஆரம்பிக்கிறது? ஏதேன் தோட்டத்தில் எப்படிங்க சோதனை ஆரம்பிச்சிச்சு? அதிருப்தினால தானே ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் சொன்னார் அந்த பழத்தை சாப்பிடாது, ஆண்டவர் சொன்னார் சரியா இருக்கும் பராமரிப்புக்கு அடங்கும், இல்லை அதை மிஞ்சி அதிருப்தினால தான் ஆரம்பிச்சிச்சு. சாத்தான் நம்மளை சோதனையில் உழுவ வைக்கிறதுக்கு முதல்ல சேர்ந்து அதிருப்தி. காயின் ஏங்க தன் சொந்த தம்பியை போய் கொல்ல போனா? அதிருப்தி இல்லைங்களா? ஆண்டவர் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகலன்ற முறுமுறுப்பு வந்ததுனால தான். ஒவ்வொரு பாவத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், ஏங்க வருது பாவம்? ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து பாருங்கள். முதல்ல சாத்தான் நமக்குள்ள விஷம் அதிருப்தின்ற விஷத்தை ஏற்றின பிறகு தான் அது வந்துருச்சுன்னா மற்ற பாவங்கள் வந்துடும். அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஏன் இச்சை வருது, வேசித்தனம் வருது? ஆண்டவர் ஏன் பராமரிப்பில் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, நாங்கள் திருமணம் ஆகலைன்னு வைங்க, ஆண்டவர் அந்த ஒரு காரணத்துக்காக வச்சிருக்கிறார் அந்த நிலைமையை குறித்த அதிருப்தி என்ன பண்ணுது? தவறான வழிக்கு போக வைக்கிறது. இல்லைங்களா? இல்லை திருமணத்தில் ஏன் தவறான இதுங்க இச்சைகள் அதெல்லாம் வருது? ஆண்டவர் கொடுத்த பராமரிப்பில் திருப்தி இல்லாததுனால, அதிருப்தினால. ஏன் பொருளாதாரத்தில் ஏன் நீ நல்லா சம்பாரித்து வேலை செஞ்சு உழைச்சி மேலவா தான், ஆண்டவர் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நான் எப்படியாவது பணக்காரன் ஆகணுன்ற பொருளாசை உனக்கு உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா யூதாஸ்க்கு வந்துச்சு. அவன் முறுமுறுத்து இந்த தைலத்தை பிடிச்சிக்கிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு முறுமுறுத்தான். என்னாச்சு? நாண்டுகிட்டு செத்தான். பாருங்களேன், எல்லாமே ஆரம்பிக்கிறது பிசாசு நம்மளை பாவத்தின் வழியில் கொண்டு போகிற ஆரம்ப தாய்ப்பாவம். முறுமுறுப்புங்க, உங்கள் பாவத்தெல்லாம் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். திருப்தி அதிருப்தி வரும்போது தான், முறுமுறுப்பு வரும்போது தான் வேற எல்லா பாவ வழியில் நம்ம போகிறது. ஆகவே ஆண்டவர் நம்ம பார்வையில் அது நமக்கு நியாயமாக தெரியல. அதான் நான் சொன்னேனே, நமக்கு முறுமுறுப்பு அதிருப்தி வரும்போது நம்ம மைண்டு ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் செஞ்சு காரணங்கள்லாம் சொல்லும். ஏன் கஷ்டம் யாருக்கு இருக்குது, ஏன் பிரச்சனை யாருக்கு இருக்குது, அதான் மைண்டு ஜிம்னாஸ்டிக் பண்ணி உன்னை முறுமுறுக்க வைக்கிது. காரணத்தை சூழ்நிலை அதை இதை சொல்லலாம். நம்ம வேண்டாம், நமக்கு நியாயமாக தெரியலாம். ஆனால் அந்த தேவன் பார்க்குற தேவன் புலம்பல் இல்லை சொல்கிறார். 3:39 ஜீவனுள்ள மனுஷன் எப்படி முறுமுறுக்கலாம்? அவர் பார்வையில் உனக்கு சாப்பாடு, துணி, சூரிய வெளிச்சம், தண்ணி எல்லாம் கொடுக்கறதே பெரும் தயவு. அவர் பார்வையில் நமக்கு வேண்டாம், நம்ம அதெல்லாம் பெருசாக ஜம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவர் பார்வையில் நீ பூமியில் இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் உனக்கு. உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம நரகத்தில் வேக வேண்டிய சீர்கெட்ட பாவிக்கு நீ எப்படியா முறுமுறுக்கலான்னு பார்க்குறாரு அவர். உனக்கு எப்படி என்ன உரிமை இருக்குது முறுமுறுக்கிறதுக்கு, நரகத்தில் இருக்க வேண்டியவனே அப்படின்ற அவர் பார்க்குறார். அவருக்கு முறுமுறுப்பு பொல்லாத பாவம். அந்த மக்கள் மாதிரி நாமளும் பரிசுத்தப்பட வேண்டும், பயிற்சி அடைய வேண்டும். அதனால் ஆண்டவர் சில நேரங்களில் வாழ்க்கையில் கஷ்டங்களும் சூழ்நிலைகளும் மனிதர்களுக்கு மத்தியில் நம்ம வைக்கும்போது அதை முறுமுறுத்தோம்னா, பெருமை பிடிச்ச இருதயத்தில் முறுமுறுத்தோன்னா அது பயங்கர பாவமாக பார்க்கிறார். ஆகவே இதோடு நம்ம முடிக்கலாம். முறுமுறுப்பு என்ன தலைப்பு இதுக்கு? பொல்லாத பாவம். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். அதை ஒத்துக்கிற வரைக்கும் அதில் நாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். அதிலிருந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அதிலேருந்து விடுபடணும்னு கிருபையை கேட்க மாட்டோம். முறுமுறுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கலாம், இன்னமும் வரலாம். பயங்கரமான விபரீதங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். இதெல்லாம் நெகட்டிவ் தான். பவுல் வந்து அடுத்த வசனங்களில் நம்ம ஏன் முறுமுறுக்கக்கூடாதுன்னு பாசிட்டிவாக சொல்கிறார். 3 அற்புத காரணங்கள். ஒரு முறுமுறுக்கிற ஆளாக இருந்தால் ஆண்டவருக்கு ஒரு காலம் நீ சாட்சியாக வாழவே முடியாது. இந்த மாறுபாடும் கோணலான சந்ததியில் நீ ஒரு வெளிச்சமாக இருக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா? எந்த கஷ்டத்துலையும் முறுமுறுக்காத ஆள் தான் ஒரு சாட்சி, ஒரு வெளிச்சமாக சுடர்களாக இருக்க முடியும். அது இல்லாத போது நீ சாட்சியாக ஒரு காலம் இருக்க முடியாதுன்னு நமக்கு அதை காட்டுறாரு. அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சில பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம காண்டி இந்த பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முறுமுறுப்பை கொள்ளுகிற குடும்பங்களாக நம்ம மாறணும்னா என்ன அதிசயமாக நம்ம குடும்பம் இருக்கும். குடும்பத்தில் விஷமும் கசப்பும் நிறையிறதே இந்த முறுமுறுப்பு தான். யோசிச்சு பாருங்க, இங்கே தான் ஆரம்பிக்கிறது. யோசிச்சு பாருங்க புருஷர்களே, உங்களுக்கு நான் அப்ளை பண்ணவா? இது கடவுள் செய்கிறாரு. நான் இந்த பெண்ணை வாழ்க்கையில் வச்சிருக்கிறேன். என் கட்டளை என்ன? புருஷர்களே, உங்கள் சொந்த மனைவிகளை கிறிஸ்து அன்பு கூர்ந்த மாதிரி தம்மைத்தாமே அதுக்கு கொடுத்து, தன் ரத்தத்தை, தன் உடம்பை, தன் ஈகோவை, தன் தற்பெருமையை எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்து அவளை நேசின்றார். நம்ம என்ன சொல்கிறோம்? முறுமுறுக்கிறோம். செரிஷ் அண்ட் நரிஷர்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. வாழ்க்கையெல்லாம் லைஃப் டைம் ப்ராஜெக்ட் வைஃப் தான் இருக்கணும். அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, என்ன கோவப்படுத்தும் கோவப்படுத்தாதுன்னு அதை படிக்கிறது தான் வாழ்க்கை. அதுவே பெரிய எக்ஸைட்டிங் ஸ்டடி. வாழ்க்கையெல்லாம் பண்ணி முடிக்க முடியாது. ஏன்னா அற்புத பிறவியாக வைஃப்பை உனக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன். அதை படித்தே நீ மாஸ்டர் ஆகவே முடியாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் உனக்கு கொடுத்துருக்கு வேலை. புருஷர்களே, உங்கள் சொந்த மனைவிகளோடு விவேகத்தோடு வாழுங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, வேறு எந்த பொண்ணு கூடையாவது நான் வாழ முடியும், என் மனைவியை கூட வண்டி வாழ முடியாது. ஏன்? நீ காண்டி எங்கள் மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி ஒரு கட்டளையை கொடுத்தே இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்கிறோமா இல்லையா? ஏன் ஆண்டவருக்கு தெரியலன்றான். அவருக்கு அறிவு இல்லைன்றோம். எவ்வளோ அகங்காரம் பாருங்களே, தான் ரீசனிங், ஈவில் ரீசனிங். நம்மளாம் ஒரு காரணம் நம்ம எடுத்துக்கிறோம். அவரு சொன்னார், எந்த மனைவியாவது நேசிக்கலாம், எந்த பொண்ணாவது நான் நேசிக்கலாம், என் மனைவியை நேசிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குது? பலவீனங்கள், அவங்களுடைய குறைவுகள், அவங்களோடு வாழும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நேசிக்கிறது, நம்ம முறுமுறுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் கடமை இதுதான், உன் மனைவி நீ நேசி. நம்ம நம்ம அதை சொல்லும்போது, நேசிக்க முடியாதுன்னு முறுமுறுக்கும் போது என்ன பண்ணுறோம், எந்த பராமரிப்பு இதுதான் உனக்கு மனைவின்னு தீர்மானித்து நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கோ, அந்த பராமரிப்புக்கு விரோதமாக, அந்த இறையாண்மை உள்ள தேவனுக்கு விரோதமாக நம்ம முறுமுறுக்கிறோம். சரிங்களா? இவன் நேசிக்க முடியாது, ஆண்டவரே அவளை செரிஷ் பண்ணு, நரிஷ் பண்ணு, எல்லா நேரத்தில் நேசிச்சு நேசிச்சு ஐம் ஃபெட்அப், ரொம்ப வெறுத்து போன, இன்னமே நான் நேசிக்க முடியாது. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லிட்டார்னா, இவனை நேசிச்சு 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 நான் ஃபெட்அப், பொறுமையாக இருந்து மன்னிச்சு மன்னிச்சு ஃபெட்அப்னு ஆயிட்டார்னா என்ன ஆகும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் அப்படி செய்யறதில்ல. அதனால தான் நம்ம பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம செய்யலாமா யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு தெரியும் அவர் எந்த தேவன் உங்கள் குடும்பத்தில் இப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சாரோ, நம்ம அவரை நேசிக்கணும்னு கொடுத்துருக்கிறார். நம்ம நேசிக்க எனக்கு பிடிக்கலையே, அது பிடிக்கலையேன்னு இல்லை. பாருங்களேன், உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நடப்பிக்கணும்னு சொல்கிறது எதில் சொல்கிறாரு? நீ வெளியிலலாம் ரட்சிக்கப்பட்டவன், சர்ச்சிலலாம் நாடகம் போடுறதுல இல்லை விஷயம். உன் வைஃபோடு முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றி நேசிக்கிற ஒரு ஹஸ்பண்டா நீ. அதில் தான் நீ பிரகாசமாக சாட்சியாக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்கள் பாஸ்டர், இது ஏன் எங்களுக்கு சொல்கிறீங்க, என் வைஃபை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு மனசில் இருக்கலாம். பால் வாஷர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ரொம்ப ஒரு அருமையாக சொல்லியிருக்கார். ஆண்டவர் ஞானமான பராமரிப்பு வந்து மேரேஜ் ஏன் தெரியுமா நடக்குதா, அதனோட பர்பஸ் என்ன தெரியுமா, ஹஸ்பண்ட் வைஃபை கிறிஸ்து மாதி மாற்றணுமா. ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வைஃப் இருந்தால் நம்ம கிறிஸ்து மாதி மாறுவோமா? யோசிச்சு பாருங்களேன், ஒரு பர்ஃபெக்டாக எல்லாமே குறை இல்லாமல் இருந்தால் எங்கே அங்கே கிருபை காட்ட முடியும், எங்க அன்பை காட்ட முடியும்? கிரேஸ்னா என்ன? அவங்க தகுதி இல்லைனாலும் அவங்கள மதிக்கிறதும் அன்பு அரவணைக்கிறதும் அதான இயேசு நமக்கு செய்கிறார். இயேசு மாதிரி கிருபை காட்டுறது நம்ம எங்கே கற்றுக்க முடியும்? ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வைஃபோ ஹஸ்பண்டாக இருந்தால் எங்கே கிறிஸ்து குறைகளுள்ள இதுதான் பராமரிப்பு வைஃபு, நான் கிறிஸ்து மாதிரி மாறணும்னா என் பராமரிப்பு ஞானத்தில் இப்படி ஒரு பெண்ணை தான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அதனால நான் நேசிப்பேன். வைஃப்ஸும் இப்படி ஒரு ஹஸ்பண்டை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதனால வைஃப்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணுறீங்க, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. நம்ம ஆர்கியூமெண்ட் என்ன, அவர் என்ன கிறிஸ்து மாதிரி நேசிக்கிட்டோம், நான் அப்புறம் கீழ்ப்படுகிறேன் இல்லைங்களா? அதான் ஆர்கியூமெண்ட். ஈவில் ரீசனிங்ஸ், தீமையான காரணங்கள் உங்களுக்கு வருது, எங்கெங்கே போட்டிருக்குது, அப்போ தான் வைஃபு கீழ்ப்படியணும்னு. அவர் பைபிளுக்கு விரோதமாக சொன்னார்னா கீழ்ப்படிய வேண்டியதில்லை, வேறு எல்லா விஷயத்துலையும் கீழ்ப்படியணும்னு போட்டிருக்குது. பாஸ்டர், ஆண்டவர் என் வை ஹஸ்பண்டை பற்றி தெரிஞ்சால் இந்த மாதிரி ஒரு கட்டளையை கொடுத்துருக்க மாட்டார். எந்த உன் ஹஸ்பண்ட் எந்த ஹஸ்பண்டை பராமரிப்பில் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தாரோ அந்த ஹஸ்பண்ட் ஆண்டவர் தான் கொடுத்தது. அந்த ஹஸ்பண்டுக்கு தான் அவர் கீழ்ப்படிய சொல்கிறார், கீழ்ப்படிதலை கற்றுக்கன்றார். இல்லை நான் படிய மாட்டேன்னு உங்கள் பெருமை பிடிச்ச இருதயம், ஆண்டவர் பராமரிப்பை நம்பாத இருதயம் எப்படி குடும்பங்களில் வெளிப்படுது பாருங்களேன், முறுமுறுப்பில் வெளிப்படுது, ரீசனிங்ஸில் வெளிப்படுது, ஈவில் ரீசனிங்ஸ். பிள்ளைகள், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார், வாக்குத்தத்தம் உள்ள ஒரு கட்டளை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முறுமுறுப்போடு கீழ்படுகிறீங்களா? ஆண்டவர் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி ஆண்டவர் தெரிஞ்சால் இப்படி கட்டளை கொடுத்துருக்க மாட்டார். இல்லை, அவர் தேவனுடைய ஞானமுள்ள பிள்ளைங்க. யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஞானமுள்ள பிள்ளைங்களா நீங்களாம்? கடவுள் உங்களுக்கு ஒரு பர்பஸை வச்சுருக்கிறார் லைஃப்பில், glorious purpose. அந்த பர்பஸை நீங்கள் நோக்கத்தை பிளான் அடையணும்னா இந்த மாதிரி அப்பா அம்மா இருந்தால் தான் அந்த பர்பஸை நீங்கள் அடையணும்னு இப்படி வச்சிருக்கிறார். இவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு, இவங்க தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், உங்களை வடிவமைக்கிற கருவிகள். இவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு, இவங்க சில நேரங்களில் கஷ்டமாக சொல்லலாம் அப்படி சொல்லலாம், இவங்களுக்கு எவ்வளோ கீழ்ப்படிஞ்சு ட்ரெயின் ஆகுறீங்களோ அந்த பர்பஸை நிறைவேற்ற ஞானத்தில் இப்படிப்பட்ட அப்பா அம்மா வச்சிருக்கிறார். அதை எப்படி கீழ்ப்படுவீங்க அவங்களுக்கு? இப்படி கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம் வரமா என்ன பண்ணுறது? 18 வயசு வரைக்கும் அவங்க பேச்சை கேட்டு தொலைக்கணும், என்னத்தை பண்ணுறது? அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். 18 வயசு வரட்டும், பாருங்க ஃப்ரீடம். அப்படின்னு அதுவா கீழ்படியதில் முறுமுறுப்பில்ல, அதுவா ஆசீர்வாதம், அது சாபத்தை தான் கொண்டு வரும். 18 வயசுல உருப்படாம தான் போவீங்க நீங்க. அந்த மாதிரி ஆங்காரம், பெருமை, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு யோசிச்சு பாருங்க. முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு, ஆர்கியூ, எதுக்குனாலும் ஆர்கியூ, எதுக்கெடுத்தாலும் திருப்பி பேசுறது அப்பா அம்மா கிட்ட. இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு ஆர்கியூ பண்ணாம அவங்களுக்கு கீழ்ப்படியும் போது தானே பிளஸ்ஸிங் வரும். யோசிச்சு பாருங்களேன். ஓகே, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. வேலை விஷயங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் தனியாக. இன்னைக்கு கம்யூனியனுக்கு வரும்போது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை மனசில் வச்சு இந்த வாரத்தை உங்கள் வாழ்க்கையில் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். ஒன்று பார்க்க முடியும், நம்ம எவ்வளோ முறுமுறுக்கிறோன்னு பார்த்து அதிர்ந்து போகும். பயங்கரமாக இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய பெரிய தன்மை. என்ன மாதிரி முறுமுறுக்கிறவங்க யாரும் இல்லையே, மனசு சோர்ந்து கூட போகும். கவனிச்சு ட்ரேஸ் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளோ முறுமுறு, அதை உணர்வோடு கவனிச்சா தான் தெரியும் இதெல்லாம் எவ்வளோ ஆண்டவருக்கு கோபம் மூட்டிக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் எனக்கு உணர்வாகுது, எப்படித்தான் என்ன போய் அடிக்காமல் இருக்கிறாரோ வாதம் இல்லை அப்படின்னு எனக்காகுது. எவ்வளோ முறுமுறுக்கிறோம் தெரியுங்களா. அப்படியெல்லாம் ஆகும்போது நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏன், அதையெல்லாம் அந்த பாவத்தையெல்லாம் சுமந்த ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி நம்ம வரோம். நம்ம முறுமுறுத்ததெல்லாம் பாவத்தை சுமந்தது மாத்திரம் இல்லை, அந்த முறுமுறுப்புலேருந்து விடுபடுகிற பரிசுத்தமாக்குதல் கிருபைக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். அதை நினச்சித்தான் நம்ம கம்யூனனுக்கு வரணும். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, நான் இப்படி முறுமுறுத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன், பாவத்தை மன்னிங்க, இதை மேற்கொண்டு வாழ்வதற்கு எனக்கு கிருபையை கொடுங்க அப்படின்னு கேட்டு வருவோம். ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த முறுமுறுக்கும் போது சர்ப்பம் அவங்களுக்கு கடித்த உடனே அந்த சிலுவையை பார்த்தாங்க, அந்த பாம்பில் அந்த விஷம் அவங்களுக்கு குறைஞ்ச மாதிரி. நம்மளும் இன்னைக்கு சிலுவையை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இப்படியெல்லாம் வாழவே முடியாதுங்க பாஸ்டர், இப்படியெல்லாம் இருக்கவே முடியாதுங்க பாஸ்டர்னு பிசாசு வந்து நமக்கு ஆலோசனை சொல்லுவான். அப்படி ஒரு வேளை சோர்ந்து, ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நான் முறுமுறுக்கிறேன்னு, அது இல்லாமல் வாழவே முடியாது, இந்த எந்த பகுதியில் இது அமைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களுக்குள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறத உணரும் போது தான் என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் சூழ்நிலையிலையும் ஆண்டவர் ஈடுபட்டிருக்கிறாருன்ற தேவ பிரசன்னத்தின் உணர்வு தான் இது. ஆண்டவர் தான் அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த சூழ்நிலை, ஆண்டவர் தான் அனுப்பிச்சிருக்காரு, இங்கே அக்கினியின் ஸ்தம்பம் என்ன நடத்தி இருக்குன்ற உணர்வு இருக்கும்போது தான் அந்த முறுமுறுப்பின வாழ்க்கையில் குறையும். God consciousness, கடவுளுடைய பிரசன்னத்தின் உணர்வு, இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஆண்டவர் தான் அமைச்சிருக்கிறாருன்ற உணர்வு இருக்கும்போது தான் முறுமுறுப்பை நம்ம மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும்.